வாலிபனே, கர்த்தருக்குள் மகிழ்ந்திரு, அதுவே உன் பேலன்.
His people, his young people, before he gives them a task.
தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பணியை கொடுப்பதற்கு முன்பதாக அவர்களை தேவன் பயிற்றுவிக்கிறார் என்று நாம் கடந்த கூட்டத்தில் தியானித்தோம்.
So you need never have any regret about the way you were brought up or whatever you went through as a child.
நீங்கள் சிறு பிராயத்திலே குழந்தையாய் எந்த விதத்திலே வளர்க்கப்பட்டீர்கள், எந்த வழிகளுக்குள்ளாக நடத்தப்பட்டீர்கள் என்பதை குறித்து எந்த வருத்தமும் கொள்ள தேவையில்லை.
Humanly speaking, you may look at other young people and think they have more advantages than you.
மனுஷிக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது, ஐயோ, என்னை காட்டிலும் மற்ற பிள்ளைகள் வளர்ந்த விதம் அவர்களுக்கு சாதகமாக இருந்தது என்று ஒருவேளை எண்ணலாம்.
You may have grown up in a poor home.
நீங்கள் ஏழை வீட்டிலே வளர்க்கப்பட்டிருக்கலாம்.
And you may feel that someone else grown up in a rich home has certain advantages.
பணக்கார வீட்டிலே பிறந்த பிள்ளை எவ்வளவோ நல்ல சாதகமான சூழ்நிலையில் வளர்ந்திருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை கொள்ளலாம்.
But that's not true, because in God's eyes he doesn't show any partiality to anyone.
அது உண்மை அல்ல, ஏனென்றால் தேவன் யாருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல.
You may feel that someone who has had God-fearing parents has an advantage because you had ungodly parents or non-Christian parents.
ஒருவேளை உங்களிலே ஒரு சிலருக்கு கிறிஸ்தவர்களில்லாத பெற்றோர்கள் இருக்கலாம். ஐயோ, என்னுடைய அப்பா அம்மா இன்னாருடைய அப்பா பெற்றோரை ரட்சிக்கப்பட்டிருந்தால் எனக்கு எவ்வளவோ சாதகமாக இருந்திருக்குமே, பயனளித்திருக்குமே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
It's a very common practice among young people to compare themselves with others.
வாலிப நாட்களிலே தங்களை மற்றவரோடு கூட ஒப்பிட்டு பார்ப்பது என்கிற பழக்கமானது ஒரு பொதுவான பழக்கமாக இருக்கிறது.
Compare yourself with others in school.
பள்ளியிலே மற்ற பிள்ளைகளோடு கூட உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது.
Or in college.
கல்லூரியிலே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது.
In your neighborhood.
உங்களுடைய அயலகத்தார் மத்தியிலே.
And the devil is always there to remind you how you don't have certain things that they have, you don't have some advantages that they have.
பார்த்தையா, உனக்கு இது இல்லை, அவர்களுக்கெல்லாம் அது கிடைத்திருக்கிறது, உனக்கு இது இல்லை, அவர்களுக்கு அது இருக்கிறது என்று உங்களை நினைப்பூட்டுவதற்கு சாத்தான் அருகாமையிலே இருக்கிறான்.
The whole purpose of Satan is to make you unhappy.
சாத்தானுடைய முழு நோக்கமும் உங்களை சந்தோஷமற்றவனாய் மாற்றுவதுதான்.
Even if you're a Christian, to make you an unhappy Christian.
நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட உன்னை சந்தோஷமற்ற ஒரு கிறிஸ்தவனாக மாற்றுவதுதான் சாத்தானுடைய நோக்கம்.
So I want to encourage all of you young people never to allow the devil to make you unhappy.
ஒரு காலம் சாத்தான் உங்களை சந்தோஷமற்றவனாய் சந்தோஷமற்றவளாய் மாற்றி விடுவதற்கு அனுமதிக்கவே கூடாது என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Because if he made you unhappy, if he makes you unhappy, then he's it'll be very easy for him to defeat you.
முதலாவதாக உங்களை சந்தோஷமற்றவனாய் மாற்றிவிட்டால் பிறகு உங்களை தோற்கடிப்பது, வீழ்ச்சியடைய செய்வது அவனுக்கு மிகவும் எளிது.
See this verse, if you're not familiar with, you must know this verse in Nehemiah chapter 8.
நெகேமியா 8 அதிகாரத்திலே இந்த வசனம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
Nehemiah chapter 8.
நெகேமியா புத்தகம் 8 அதிகாரம்
and the 10th verse.
10 வசனம்.
Says in the last part of that.
அவருடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம்.
The joy of the Lord is your strength.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன்.
Now in the Old Testament they never knew it like we can know it today.
இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிறது போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் அறியவில்லை.
Today we are told in Philippians 4:4 that we can rejoice in the Lord always.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பிலிப்பியர் 4:4 நாம் வாசிக்கிறோம்.
And I want to tell you that if you always have joy, you will always be strong.
எப்பொழுதே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குமேயானால் எப்பொழுதே நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
So when you think of being a Christian soldier fighting against Satan.
சாத்தானுக்கு விரோதமாக போராடக்கூடிய கிறிஸ்தவ போர்வீரனாய் நீங்கள் இருக்கும் பொழுது,
one of the things that can really make you strong is joy.
உங்களை மிகவும் வலிமையுள்ளவர்களாக பலமுள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒரு காரியம் மகிழ்ச்சி.
I remember in my younger days when I never knew this.
என்னுடைய வாலிப நாட்களிலே இதை நான் அறியாதிருந்தேன்.
I would be very often discouraged.
அடிக்கடி நான் சோர்ந்து போவதுண்டு.
And discouragement only led to more defeat.
சோர்வு அதிகமான தோல்விக்குள்ளாகத்தான் வழிநடத்தியது.
Be more discouraged again.
மீண்டும் அதிரியப்படுவீர்கள்.
And after a while it's very easy to become a backslider.
அதற்கு பிறகு பின்மாற்றக்காரனாய் போவது என்பது மிகவும் எளிதாக இருக்கிறது.
So just like you are careful with the money you have.
உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை எப்படி நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ,
you don't lose any of it.
அந்த பணத்தை இழந்து விடக்கூடாது என்று இருக்கிறீர்களோ,
same way you must not lose your joy.
அதே போல தான் நீங்கள் சந்தோஷத்தையும் இழந்து விடக்கூடாது.
We must know the joy of the Lord all the time.
எப்பொழுதுமே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும்.
And anything that robs us of that joy, we must fight it and renounce it.
இந்த மகிழ்ச்சியை திருடக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை போராடி அதை ஒதுக்கிவிட வேண்டும்.
So let me share with you some things that will help you to find joy in the Lord.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் இப்பொழுது பேச
போகிறேன்.
இந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு வரக்கூடியதான இந்த யுத்தத்திலே நீங்கள் பலனுள்ளவர்களாய் மாற முடியும்.
I have found in my own life that if I always rejoice, it's very difficult for the devil to touch me.
என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது என்னை தொடுவது சாத்தானுக்கு கடினமாக இருக்கும்.
See, if the devil looks out over a congregation like this, he's looking for those who are unhappy.
இப்படிப்பட்ட ஒரு சபையை சாத்தான் பார்க்கிறான். யாரெல்லாம் சந்தோஷமற்றவளாய் துக்கமாய் சோர்வாய் இருக்கிறாள் என்பதை அவன் தேடி பார்க்கிறான்.
It could be unhappy about anything.
எந்த ஒரு விஷயத்தை குறித்தாகவும் நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம்.
You can be unhappy about the food or the accommodation.
சாப்பாடு சரியில்லையே அல்லது தங்குகிற இடம் சரியில்லை என்று ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து
unhappy about something else that happened.
அல்லது வேறு ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டபடினாலே நீங்கள் சந்தோஷமற்றவளாய் இருக்கலாம்.
You could be unhappy about failure in an examination.
ஒரு தேர்விலே தோற்றுவிட்டேன், தவறிவிட்டேன், ஆகவே சந்தோஷமற்றவளாய் இருக்கலாம்.
There are stupid people who even go and commit suicide when they fail.
புத்தீனமான சிலர் இருக்கிறார்கள், தேர்விலே தோல்வி அடைந்த உடனே தற்கொலை செய்து கொள்கிறார்கள்.
But do you know, for a true Christian, he need not lose his joy even if he fails in an exam.
தேர்விலே தவறிவிட்டாலும் கூட ஒரு மெய்யான கிறிஸ்தவன் அவன் தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இழக்க தேவையில்லை.
Supposing you worked hard and you still failed in an exam.
கடினமாக நீங்கள் முயற்சித்தும் படித்தும் நீங்கள் தேர்விலே தோல்வி அடைவீர்கள் ஆனால்,
What is that proof?
அது எதை நிரூபிக்கிறது?
It proves you don't have so much intelligence to match that level of education.
அந்த படிப்பின் நிலைக்கு பொருந்தக்கூடிய அளவிலே உங்களுக்கு புத்தி அறிவு குறைவாக இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது.
That is not a sin.
அது பாவம் அல்ல.
Because that was the measure of intelligence God gave you.
தேவன் அந்த விதமான அறிவு கூர்மையை தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
I don't think the apostle Peter passed in so many examinations.
அப்போஸ்தலனாய பேதுரு பல தேர்வுகளிலே தேர்ச்சி பெற்றிருந்திருப்பார் என்று நான் நம்பவில்லை.
And John and Andrew and
யோவான், அந்திரேயா,
James, all of them, யாக்கோபு, fishermen.
இவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிற தொழில் செய்தவர்கள்.
They were not great intellectuals.
அவர்கள் எல்லாரும் பெரிய அறிவாளிகள் அல்ல.
And it's wonderful that Jesus chose such people.
இப்படிப்பட்ட நபர்களை தேவன் தேர்ந்தெடுத்தது என்பது ஒரு அற்புதமான காரியம்.
So we shouldn't lose our joy even if we lose it. Fail in examination.
நம்முடைய தேர்விலே தோல்வி அடைந்தாலும் ஒரு சில பாடங்களிலே தவறினாலும் கூட நம்முடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது.
God has always got something better in store for us.
எப்பொழுதுமே தேவன் நமக்கென்று மேன்மையானது ஒன்றை அவர் வைத்திருக்கிறார்.
So in every situation, if I can keep my joy, I'll be strong.
ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் காத்துக்கொண்டேன் என்று சொன்னால் நான் வலிமையுள்ளவனாய் பலனுள்ளவனாய் இருப்பேன்.
Jesus said the devil is a thief.
பிசாசு திருடன் என்று வேதம் சொல்ல இயேசு சொன்னார்.
And one of the main things he tries to steal from believers is their joy.
விசுவாசிகளிடத்திலிருந்து அவன் திருடக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் அவருடைய மகிழ்ச்சி.
If he takes away your joy, as I said, you become weak. It's like a person without any
உங்களிடத்திலிருந்து மகிழ்ச்சி எடுக்கப்பட்டு போகும் என்று சொன்னால் நீங்கள் பலவீனராய் மாறிவிடுவீர்கள்.
So let me just share a few verses.
ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன்.
First of all, I want to turn you to Ephesians chapter 1.
முதலாவதாக எபேசியர் 1 அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம்.
Ephesians chapter 1.
எபேசியர் 1 அதிகாரம்.
If you have asked Jesus Christ to come into your heart as your savior.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக உள்ளத்திலே வாரும் என்று நீங்கள் அழைத்து உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுத்தீர்கள் என்றால்,
That means you came to him as a sinner.
ஒரு பாவியாக நீங்கள் இயேசுவினிடத்திலே வந்திருப்பீர்கள் என்றால்,
Now let me start there in case anybody here is not sure about that.
ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய யாராவது இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிச்சயம் இல்லாதவர்களாக இருந்தால் முதலாவது உங்களுக்கு நான் பேசுகிறேன்.
Very simple to become a child of God.
தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது என்பது மிகவும் எளிமையான ஒரு காரியம்.
First of all, you recognize that you're a sinner.
முதலாவதாக நீ ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொள்.
That means we have committed sins. That's very easy to recognize.
அது என்னுடைய பொருள் என்னவென்றால் நீ பாவம் செய்திருக்கிறாய், ஆகவே அதை ஒத்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கிறேன்.
Now you need to repent from that.
இப்பொழுது நீ அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்.
Now let me explain repentance.
மனம் திரும்புதலை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன்.
Repentance does not mean I give up my sins.
மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டுவிடுவது என்று பொருள் அல்ல.
Because some sins may be have gripped me so strongly, it may take me many years to give it up.
சில பாவங்கள் என்னை அதிக வலிமையாக பற்றி பிடித்திருக்கிறபடினாலே அதை விட்டு விடுவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம்.
So repentance means I want to give up my sin.
மனம் திரும்புதல் என்றால் நான் என்னுடைய பாவத்தை விட்டுவிட விரும்புகிறேன்.
Now if you don't even want to give up your sin, then of course you cannot be forgiven.
பாவத்தை விட்டுவிட விருப்பம் கூட இல்லை என்று சொன்னால் மன்னிக்கப்படுவது கடினம்.
Supposing you are a thief, always stealing things.
நீ ஒரு திருடனாய் இருக்கிறாய் என்று வைத்துக் கொள்வோம். எப்பொழுது பார்த்தாலும் நீ திருடி கொண்டே இருக்கிறாய்.
You can be born again.
நீ மறுபடியும் பிறக்க முடியும்.
Provided you say I want to stop stealing.
எப்பொழுது என்றால் இனிமேல் நான் திருடுவதை நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது.
I'm not saying that you have to say I will never steal again.
இனிமேல் நான் திருடவே மாட்டேன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை.
But I don't want to steal again.
ஆனால் இனிமேலும் நான் திருட விரும்பவில்லை.
God doesn't say you must say that I'll never lust with my eyes again.
நான் இனிமேல் என் கண்களிலே இச்சிக்கவே மாட்டேன் என்று நீ சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை.
Nobody can say that.
யாருமே அதை சொல்ல முடியாது.
But if you can say I don't want to do it again.
ஆனால் நானாக அப்படி திரும்ப செய்ய விரும்பவில்லை என்று நீ சொல்வாயானால்
you don't have to say I'll never get angry again.
இனிமேல் நான் கோபப்படவே மாட்டேன் என்று சொல்ல தேவையில்லை.
You must say I don't want to get angry again.
நான் மீண்டுமாய் கோபமடைய விரும்பவில்லை என்று சொல்ல வேண்டும்.
You don't even have to say I will never cheat in my examinations again.
என்னுடைய பள்ளி தேர்வுகளிலே காப்பி அடிக்கவே மாட்டேன் என்று கூட சொல்ல தேவையில்லை.
You say I don't want to cheat in my examination.
என்னுடைய கல்வி தேர்வுகளிலே நான் காப்பி அடிக்க விரும்பவில்லை என்று சொல்லுங்கள்.
So what God is looking for,
தேவன் எதை பார்க்கிறார் என்றால்,
He's not asking you do you have the strength to give up your bad habits.
உன்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டு விடுவதற்கு உனக்கு பலன் இருக்கிறதா என்று அவர் கேட்கவில்லை.
Maybe you love to watch dirty movies.
அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்ப்பதற்கு உனக்கு ஒருவேளை விருப்பம் இருக்கலாம்.
You find a desire to go and watch those things.
அதை பார்ப்பதற்கு உள்ளாக ஒரு ஆசை வெளியே வருவதை நீ பார்க்கிறாய்.
And in a moment of weakness you may still fall.
பலவீனத்தின் ஒரு கணத்திலே நீ அதில் விழுந்து விடலாம்.
But do you know that those pictures that you see get into your mind and stay there?
ஆனால் நீ பார்த்த அந்த அசுத்தமான படங்கள் உன்னுடைய மனதுக்குள்ளாக பிரவேசித்து அங்கேயே தங்கி தாபரிக்கிறது என்று உனக்கு தெரியுமா?
See, if you dirty a page of your notebook, you can always tear it out and throw it away.
உங்களுடைய நோட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்திலே அழுக்காகி விட்டது என்று சொன்னால் அதை நீங்கள் கிழித்து எரிந்து விடலாம் அந்த பக்கத்தை.
If you dirty a part of your house, you can always sweep it up and clean it and make it.
உங்களுடைய வீட்டிலே ஒரு அறை அழுக்காகி விட்டது என்று சொன்னால் அதை எப்பொழுதுமே நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி விடலாம்.
Any garbage came into your house, you can always throw it out.
உங்கள் வீட்டுக்குள்ளாக ஏதாவது குப்பை வந்து விட்டால் நீங்கள் அதை வாரி வெளியே கொட்டி விடலாம்.
But when garbage comes into your mind, remember you can never throw it out for the rest of your life.
ஆனால் ஒரு குப்பை உங்களுடைய மனதுக்குள்ளாக வந்து விட்டது என்று சொன்னால் வாழ்க்கையில எஞ்சிய நாட்களிலே அதை ஒரு காலம் நீங்கள் தூக்கி எறிய முடியாது.
You can never throw away what you put into your mind once.
ஒரே ஒரு முறைதான் நீங்கள் மனதுக்குள்ளாக போட்டிருப்பீர்கள். ஆனால் என்றென்றைக்கும் அதை வெளியே தூக்கி எறிய முடியாத நிலை இருக்கிறது.
And people ask question like this.
எப்படிப்பட்ட கேள்வி என்னிடத்தில் கேட்கிறார்.
Why is it if I read a dirty story I seem to remember it?
ஏன் ஒரு அசிங்கமான கதையை நான் வாசித்தால் அது எனக்கு ஞாபகத்தில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று கேட்கிறார்கள்.
But when I study chemistry it doesn't seem to stay like that in my mind.
ஆனால் வேதியியல் பாடத்தை படித்தால் அது என்னுடைய மனதில் தங்குவதே இல்லை.
I wish everything would stay in my mind like that.
படிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அதே போல மனதிலே தங்கி இருந்தால் ஞாபகத்தில் இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும்.
There is a reason.
அதற்கு ஒரு காரணம் உண்டு.
We tend to remember more those things which we have an attraction for.
நமக்கு எந்தெந்த காரியங்களிலே ஒரு கவர்ச்சியும் ஒரு ஈர்ப்பும் இருக்கிறதோ அவ்விதமான காரியங்களை நாம் அதிகமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை பெற்றிருக்கிறோம்.
In all of us there is a great sexual desire.
நம் எல்லாருக்குள்ளாகவும் கூட ஒரு பாலியல் ஈர்ப்பு ஒரு ஆசை வலிமையாக இருக்கிறது.
To read about boys and girls in love with each other.
ஒரு பையன் ஒரு பையனும் பெண்ணும் காதலிக்கிறார்கள் அந்த கதையை வாசிப்பதில் அதிக விருப்பம்.
Because when you come to a certain age you find yourself attracted.
ஒரு குறிப்பிட்ட வயதை நீங்கள் அடையும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு எதிர்பாளரோடு கூட ஒரு ஈர்ப்பை நீங்கள் உணர்கிறீர்கள்.
And you find you like to talk to somebody of the opposite sex.
எதிர்பாளரிடத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் நன்றாக அதிகமாக பேச வேண்டும் போன்ற ஒரு விருப்பம் ஏற்படுகிறது.
Become friendly.
அவளோடு கூட நண்பர்களாக வேண்டும் என்ற விருப்பம்.
There is nothing sinful about that. It's normal.
அது இதே பாவம் இல்லை, அது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு.
But it's like a wild horse.
ஒரு காட்டு குதிரையை போல.
Sexual desire is like a wild horse.
பாலியல் ஆசை என்பது ஒரு காட்டு குதிரையை போல இருக்கிறது.
And you know all these horses that win the races in horse racing.
குதிரை பந்தயத்திலே ஜெயிக்கக்கூடிய குதிரைகளை எல்லாம் பார்த்திருக்கிறீர்களா?
They were wild horses who were taught to obey their master.
அவைகள் எல்லாம் காட்டு குதிரைகளாக தான் இருந்தது, ஆனால் தங்களுடைய எஜமானனுக்கு கீழ்ப்படியக்கூடிய விதத்திலே அவைகள் பயிற்சிவிக்கப்பட்டது.
And those horses that learned to obey their master win prizes.
தங்களுடைய எஜமானனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்ட குதிரைகள் அவைகள் அதிகமான பரிசு பொருட்களை தட்டி செல்கிறது.
But the wild horses that don't obey any master, they don't win anything.
ஆனால் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாத காட்டு குதிரைகள் அவைகள் எந்த பரிசுகளையும் ஜெயிப்பதில்லை, பெறுவதில்லை.
Sexual desire is a very good thing.
ஆகவே பாலியல் இச்சை அல்லது பாலியல் ஆசை என்பது அது நல்ல ஒரு காரியம் தான்.
If you can control it like the horses.
அந்த குதிரையை கட்டுப்படுத்துவது போல நீங்களும் கட்டுப்படுத்தியுள்ளால் அது ஒரு நல்ல காரியம்.
But if you don't control it,
அதை கட்டுப்படுத்தாத விதத்தில்
it will just lead you and destroy you.
அதை உங்களை வழி உங்களை கெட்டு போக செய்துவிடும்.
See like a man riding a horse.
ஒரு மனிதன் குதிரையிலே சவாரி செய்கிறான்.
That's a very useful animal because he can go so fast.
எவ்வளவு வேகமாக மனிதன் செல்ல முடியும். ஆகவே குதிரை என்பது பயனுள்ள ஒரு மிருகமாக இருக்கிறது.
But he must be in control.
ஆனால் அந்த ஓட்டு சவாரி செய்கிறவன் அதை கட்டுப்படுத்தக்கூடியவனா இருக்க வேண்டும்.
He mustn't let the horse take him where the horse wants.
குதிரை எங்கே விரும்பி செல்கிறதோ அங்கே இவனை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது.
He must decide which way the horse is going.
அவன்தான் அந்த குதிரை எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவனா இருக்க வேண்டும்.
So sexual desire is a very good thing if you can control it.
ஆகவே பாலியல் உணர்வுகளும் நீங்கள் கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது நன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது.
And that's why God gives you that desire even when you are 13 years old.
ஆகவே தான் நீங்கள் 13 வயதாகும் பொழுதே தேவன் அவ்விதமான ஒரு வாஞ்சையை ஒரு ஆசையை உங்கள் சரீரத்திலே கொடுக்கிறார்.
Even though you are not going to get married for another 10-15 years.
இன்னும் அடுத்த 10-15 ஆண்டுகளுக்கு நீங்கள் திருமணமாக செய்ய மாட்டீர்கள். ஆகவே தான் அந்த விருப்பத்தை கொடுக்கிறார்.
Giving you 10-15 years to control this horse.
இந்த குதிரையை கட்டுப்படுத்துவதற்கு பயிற்சி கொடுப்பதற்கு 10-15 ஆண்டுகள் கால அவகாசம் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார்.
But if you let it run away without any control,
எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அது இஷ்டப்பட்ட இடத்துக்கு போக விடுவீர்களானால்
there are some dangers.
அதுல சில அபாயங்கள் இருக்கிறது.
You know, just like you fall over a cliff, you can get hurt.
ஒரு மலை குன்றின் மேல் இருந்து நீங்கள் கீழே விழுந்தால் உங்களுக்கு அடிபடும் அல்லவா?
Sometimes those hurts can be permanent. You can lose a hand or something.
சில சமயத்திலே அப்படி விழும்பொழுது ஏற்படக்கூடிய காயங்கள் நிரந்தரமான ஒரு ஊனமாக மாறிவிடலாம். கைகளை இழந்துவிடலாம், கால்களை இழந்துவிடலாம்.
So it's like that. If you allow that to go in any way and you put some image, some picture, some story into your mind.
ஆகவே உங்களுடைய பாலியல் உணர்வு நடத்தக்கூடிய விதங்களிலே நீங்கள் நடந்து அசுத்தமான கதைகளை படித்து உங்கள் மனதிலே போடுவீர்களானால்
that picture and story will remain in your mind forever.
அந்த கதையும் அந்த காட்சிகளும் உங்களுடைய மனதிலே என்றென்றைக்கும் தங்கியிருக்கும்.
You can ask God to forgive you.
தேவனே என்னை மன்னித்து விடும் என்று நீங்கள் கேட்கலாம்.
It will be your sin will be forgiven.
உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும்.
But the story, the filthy story you read will remain in your mind.
ஆனால் நீங்கள் வாசித்த அந்த அசிங்கமான கதையோ உங்கள் மனதிலேயே என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்.
That will never be removed.
அது ஒரு காலம் அங்கிருந்து நீக்கப்படாது.
And if you put more and more stories, bad stories and pictures into your mind.
உங்களுடைய மனதிலே இன்னும் அதிகமதிகமான கெட்ட காட்சிகளை போட்டுக்கொண்டே இருப்பீர்களானால்
you'll find they remain there forever.
அங்கேயே அது என்றென்றைக்கும் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
And they will come up in your dreams at night.
இரவிலே சொப்பனங்களிலே அவைகள் வெளியே வந்துவிடும்.
And unconsciously they will even affect your behavior.
உங்களை அறியாமலேயே உங்களுடைய நடத்தையும் கூட அது பாதித்து விடும்.
And your effectiveness for Jesus Christ will go.
தேவனோடு கூட இருக்கக்கூடியதான அந்த செல்வாக்கு உங்களுக்கு குறைந்து விடும்.
So that's why we got to be very careful what we put into our mind.
ஆகவே தான் நாம் நம்முடைய மனதிலே எதை போடுகிறோமோ அதை குறித்து நாம் மிகுந்த கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
You see a dirty picture on a television for 5 seconds.
5 வினாடிகளே நீங்கள் ஒரு அசிங்கமான காட்சியை தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள்.
Only 5 seconds.
5 வினாடிகள் தான்.
But it will remain in your mind for 50 years.
50 ஆண்டுகளாக உங்களுடைய மனதிலேயே அது தங்கி இருக்கும்.
It's like that because there is
அதே போல தான்.
Because this is an area where there's an attraction.
ஏனென்றால் இந்த பகுதியிலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது.
Whereas when you study chemistry there's no natural attraction to study that.
நீங்கள் வேதியியலை படிக்கும் பொழுது இயற்கையாக இயல்பாக அதிலே ஒரு ஈடுபாடோ ஈர்ப்போ உங்களுக்கு இல்லை.
That's why you find it doesn't stay in your mind. You got to really study hard to put it into your mind.
ஆகவே தான் அது உங்கள் படித்த மாத்திரத்திலே உங்களுடைய மனதிலே தங்குவதில்லை. மீண்டும் மீண்டுமாய் கடினமாய் படிக்க வேண்டியிருக்கிறது.
But things related to sex,
ஆனால் பாலியல் தொடர்புடைய காரியங்கள்,
things related to money,
பணம் சம்பந்தமான காரியங்கள்,
and honor,
கணம் சம்பந்தமான காரியங்கள்.
These things have a great attraction for us.
இவைகளெல்லாம் நமக்கு நம்பால் அதிகமான ஈர்ப்புடையதா இருக்கிறது.
And those areas when we put things into our mind they remain there forever.
இப்படி கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய காரியங்களை நம்முடைய மனதிலே போட்டுவிட்டால் அங்கேயே அது தங்கி இருக்கும்.
But our academic subjects don't have such an attraction for us.
ஆனால் படிப்பு சம்பந்தமான பாடங்களிலே அவ்வளவு ஈர்ப்பு நமக்கு இருப்பதில்லை.
That's why they don't remain so easily.
ஆகவே தான் எளிதாக அங்கே அவைகள் தங்கி இருப்பதில்லை.
So that's why we got to be very careful with the images that we put into our mind.
ஆகவே தான் நம்முடைய மனதிலே எவ்விதமான காட்சிகளை போடுகிறோம் என்பதை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
Now repentance doesn't mean my mind is going to be cleaned up.
மனம் திரும்புதல் என்று சொன்னால் என்னுடைய மனது உடனே சுத்தமாகி விடுகிறது என்று பொருள் அல்ல.
Repentance means I turn around and say Lord I don't want to do that anymore.
மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஆண்டவரே இனிமேலும் நான் அப்படி செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே என்று சொல்லுவதாகும்.
But you may still do it accidentally one day.
தற்செயலாக எப்பொழுதாவது நீங்கள் அதிலே விழுந்து விடலாம் செய்து விடலாம் பாவத்தை.
You have turned around.
ஆனால் நீங்கள் திரும்பி விட்டீர்கள்.
Say Lord
ஆண்டவரே
I want to do your will from now on.
இப்பொழுதிலிருந்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மட்டுமே நான் செய்ய வேண்டும்.
That's repentance.
அதுதான் மனம் திரும்புதல்.
And then the next step is to believe that when Christ died on the cross he took all your sins.
அடுத்த படி என்னவென்றால் கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது அவர் உங்களுடைய எல்லா பாவங்களையும் எடுத்துக் கொண்டார் என்பதை நீங்கள் நம்ப
வேண்டும்.
உங்களுடைய பாவத்துக்குரிய எல்லா தண்டனையும் அங்கே எடுக்கப்பட்டு விட்டது ஆண்டவரால்.
Even though he took all your sins.
உன்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் எடுத்துக் கொண்டாலும் கூட
The only sin which will be forgiven is what you confess.
எந்த பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் எந்த பாவத்தை நீ அறிக்கை செய்கிறாயோ அது மட்டும்தான்.
Now we have committed millions of sins. We can't confess all of them.
கோடிக்கணக்கான பாவங்களை செய்திருக்கலாம். அவை எல்லாவற்றையும் அறிக்கை செய்வது சாத்தியமில்லை.
In the beginning when we come to the Lord we just say Lord I'm a sinner.
ஆரம்பத்திலே நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று நாம் சொல்ல வேண்டும்.
I've committed so many sins I don't even know all of them.
ஆண்டவரே எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன் இன்னது இன்னது என்று கூட எனக்கு தெரியவில்லை ஞாபகத்தில் இல்லை ஆண்டவரே.
I want to give up all of them.
ஆனாலும் ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்புகிறேன்.
And when we come to the Lord like that
இதுபோல நாம் தேவனிடத்தில் வருவோமே ஆகில்
and say Lord forgive me
ஆண்டவரே என்னை
மன்னியும் I believe you died for me and you rose again
நீர் எனக்காக மரித்தீர் எனக்காக மீண்டுமாய் உயிர்த்தீர்
I want you to come into my heart and be my savior and Lord
என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இருக்கும்படியாய் கேட்கிறேன்.
He will forgive you immediately
அவர் உடனடியாக உங்களை மன்னிப்பார்.
Then you must believe that Jesus has accepted you.
அப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும்.
When I was a young Christian I had a lot of doubt in my mind whether Christ accepted me or not.
நான் வாலிப கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது என்னுடைய மனதிலே இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே என்னை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்கிற சந்தேகம் அதிகமாய் வந்தது.
Then 50 years ago I read one verse.
50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு வசனத்தை வாசித்தேன்.
And I never doubted it after that.
அதற்கு பிறகு ஒரு காலம் நான் சந்தேகித்ததே இல்லை.
So I want to give you that verse.
அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறேன்.
John chapter 6.
யோவான் 6ஆம் அதிகாரம்.
Verse 37.
யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம்.
It's a very simple verse.
மிகவும் எளிமையான ஒரு வசனம்.
If you believe it,
இதை நீ நம்பினால்,
like I believed it,
நான் விசுவாசித்தது போல,
you'll never have any doubt about your salvation again.
உன்னுடைய இரட்சிப்பை குறித்து மீண்டுமாய் உனக்கு சந்தேகமே ஏற்படாது.
John 6:37 the last part.
யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தின் பின்பகுதி.
Jesus said, him that cometh to me, I will never cast out.
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
It's a very simple word.
மிகவும் எளிய ஒரு வாசகம்.
I said Lord I've come to you many times.
ஆண்டவரே அநேக சமயங்களிலே நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன்.
I asked Jesus to come into my heart about 500 or 1000 times. I don't know how many.
500 முறைகளோ 1000 முறைகளோ இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று கேட்டிருந்திருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை.
But I was never sure has he come or not.
அவர் உள்ளே வந்து விட்டாரா இல்லையா என்பதை குறித்து எனக்கு நிச்சயம் இல்லை.
I had no experience.
எனக்கு அனுபவம் இல்லை.
Then one day I believed this word.
ஒரு நாளிலே இந்த வசனத்தை நான்
விசுவாசித்தேன். I said Lord I know I have come to you.
ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன்.
And here you said you will not cast me out.
நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே.
Today I believe it.
இன்றைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன்.
From then on I never doubted.
அந்த நாளிலிருந்து நான் அதை சந்தேகித்ததே இல்லை.
So if you are one of those unsure has Jesus Christ accepted you or not?
இயேசு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்று தெரியவில்லை என்று சந்தேகிக்கிற ஒருவளாக இருந்தால்
Here's a verse you can believe it's a promise of Jesus Christ.
இங்கே ஒரு வசனம் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் இதை நீங்கள் விசுவாசிக்கலாம்.
Say, Lord I believe this.
ஆண்டவரே நான் இதை விசுவாசிக்கிறேன்.
I know you have accepted me.
நீர் என்னை ஏற்றுக்கொண்டீர் என்பதை நான் நம்புகிறேன்.
I came to you.
நான் உம்மிடத்தில் வந்தேன்.
You said anyone who comes to you will not reject.
என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது.
All these years I doubted it.
இவ்வளவு ஆண்டுகளாக நான் சந்தேகித்துக் கொண்டே இருந்தேன்.
But today I believe it.
இன்றைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன்.
Then you have laid a foundation.
அப்படியானால் நீங்கள் ஒரு அஸ்திவாரத்தை போட்டு விட்டீர்கள்.
Then you can build the Christian life.
அதற்கு பிறகு நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டலாம்.
If you have done that,
நீங்கள் அதை செய்து விட்டீர்களானால்,
Christ has come into your heart.
கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே வந்து விட்டார்.
Now, when do you think God, I mean, if you tell me today that Brother Zach, I accepted Christ just now.
நீங்கள் இன்றைக்கு என்னை பார்த்து சகோதரர் ஜாக் அவர்களே இப்பொழுதுதான் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறீர்கள்.
I know about it only now.
எனக்கு இப்பொழுதுதான் தெரியும்.
When do you think God knew that you would accept Christ today?
நீ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாய் என்று தேவனுக்கு எப்பொழுது தெரியும்?
When did he know about it yesterday?
நேற்று தெரியுமா? எப்பொழுது தெரியும்?
Does God know what's going to happen tomorrow?
நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்று ஆண்டவருக்கு தெரியுமா?
Yes or no? Sure. Do you think God knows what's going to happen next year?
அடுத்த வருஷத்திலே என்ன நடக்கும் என்று தேவனுக்கு தெரியுமா?
Do you think God knows what's going to happen after another 100 years?
இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்க போகிறது என்று ஆண்டவருக்கு தெரியுமா?
Or 10,000 years?
10,000 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்க போகிறது என்று ஆண்டவருக்கு தெரியுமா?
Okay.
சரி.
So before God made Adam,
ஆதாமை தேவன் உண்டாக்குவதற்கு முன்பதாக,
Did God know that somebody like you will be born here in Tamil Nadu?
Tamil Nadu le unnai pola oruvar piragapoguran endru theriyuma aandavarku?
Not such a loud yes, I don't know why. Did God know your name?
Unnai peyrai aandavarku theriyuma?
Before he created Adam,
aadamai undaakkuvadharku munbadhagave unnai peyrai aandavarku theriyuma?
Did he know that on such and such a day you would accept Christ?
இந்த நாளிலே நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள போகிறாய் என்பதும் ஆண்டவருக்கு தெரியுமா?
Okay, now one more question.
இன்னும் ஒரே ஒரு கேள்வி.
Long before he created Adam, he created the heaven and earth.
ஆதாமை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே எப்பொழுதோ அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார்.
Angels and all that.
தூதர்களையும் உண்டாக்கினார்.
Now before he created the heaven and the earth and the angels,
வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு முன்பதாக, தூதர்களையும் உண்டாக்குவதற்கு முன்பதாக,
there was nothing.
ஒன்றுமே இல்லாமல் இருந்தது.
Nobody and nothing.
எதுவும் இல்லை, யாரும் இல்லை.
Only God.
தேவன் மட்டுமே இருந்தார்.
Father, Son and Holy Spirit.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
At that time,
அந்த காலகட்டத்திலே,
did he know your name?
உன்னுடைய பெயர் அவருக்கு தெரியுமா?
Wonderful.
அற்புதமா இருக்கிறதே.
Did he know that you would accept Christ?
நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாய் என்பதை அவருக்கு தெரியுமா?
That's because God knows the whole future.
அது ஏன் என்று சொன்னால் தேவனுக்கு முழு எதிர்காலமும் தெரியும் அவருக்கு.
Now because he knew that,
அதை அவர் அறிந்திருந்தபடியாலே,
we read something in 1 Peter chapter 1 verse 1 and 2.
1 பேதுரு 1 அதிகாரம் 1 2 வசனங்களிலே நாம் ஒன்றை வாசிக்கிறோம்.
I mean, what I asked you just now is what the Bible calls the foreknowledge of God.
இப்பொழுது நான் உங்களிடத்திலே கேள்விகளை சரமாரியாக கேட்டுக்கொண்டிருந்தேனே, அதை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தேவனுடைய முன்னறிவு.
Here in English it's in the second verse, the foreknowledge of God.
ஆங்கிலத்திலே இரண்டாம் வசனத்திலே foreknowledge, முன்னறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
And that, according to that foreknowledge,
அந்த முன்னறிவின்படியே,
he chose you, it says.
அவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
So when did God know you?
எப்பொழுது தேவன் உன்னை அறிந்தார்?
Before he created the universe.
இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே.
So when did he choose you?
எப்பொழுது உன்னை தெரிந்து கொண்டார்?
Before he created the universe.
அண்ட சராசரத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக.
He didn't choose everybody.
எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை.
Because he knew that everybody would not give their life to Christ.
எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று அவருக்கு தெரியாது.
But he knew that you would accept Christ.
ஆனால் நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
So he chose you.
ஆகவே தான் உன்னை அவர் தெரிந்து கொண்டார்.
Now that's what we read in Ephesians 1 verse 4.
இதைத்தான் நாம் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே வாசிக்கிறோம்.
Ephesians 1:4 we read.
எபேசியர் 1:4 இலே நாம் வாசிக்கிறோம்.
That God chose us in Christ before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்.
So even though you know that you are a child of God only now.
இப்பொழுதுதான் நான் தேவனுடைய பிள்ளை என்று நீ அறிந்திருந்தாலும்,
God knew it when?
தேவனுக்கு நீ தேவனுடைய பிள்ளை என்று எப்பொழுது தெரியும்?
Before the worlds were created.
உலகம் உண்டாகுவதற்கு முன்பதாகவே.
Isn't that wonderful to know that?
இதை தெரிந்து கொள்வது ஆச்சரியமா இருக்கிறதல்லவா?
That makes us very valuable.
அது நம்மை மிக வெளியேற பெற்றவர்களாய் மாற்றுகிறது.
You may think you're useless and good for nothing.
ஐயோ, நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லை, நான் ஒன்றுக்கும் உதவாக்கரை என்று நீ வேண்டுமானால் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Some of the great men in the world.
உலகத்திலே காணப்படுகிற சில பெரிய தேவ பெரிய மனிதர்கள்.
Great political leaders.
பெரிய அரசியல் தலைவர்.
God didn't choose them.
தேவன் அவர்களை தேர்ந்து கொள்ளவில்லை.
But he chose you.
ஆனால் உன்னை தேர்ந்து கொண்டார்.
God has put your name in the book of life. He has not put their name in the book of life.
தேவன் உன்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அவர் பெரிய அரசியல் தலைவர்கள் அவருடைய பெயரெல்லாம் புத்தகத்திலே வைக்கவில்லை.
When did God put your name in the book of life?
ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயரை தேவன் எப்பொழுது எழுதினார்?
When do you think?
எப்ப நினைக்கிறீங்க?
Before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே.
It says here in verse 4,
நான்காம் வசனத்திலே
பார்க்கிறோம். Before the foundation of the world.
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார் என்று நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
And Revelation 13 and verse 8.
வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் 8 வசனத்திலே
Our name was in the book of life before the foundation of the world.
உலக தோற்றம் முதலே ஜீவ புத்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது.
And before the foundation of the world God knew that Jesus would die for our sin.
உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்முடைய பாவங்களுக்காக இயேசு மரிப்பார் என்பதை தேவன் அறிந்திருந்தார்.
That's also written here in verse 8.
அதுவும் இந்த 8 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி
என்று. In God's mind Jesus was slain before the worlds were created.
உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய சிந்தையிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவராய் இருந்தார்.
It actually happened only about 2000 years ago.
உண்மையாலுமே அது நடந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தான்.
But in God's mind he knew millions of years ago that Jesus would die.
ஆனால் தேவனுடைய பார்வையிலே கோடிக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாகவே இயேசு மரிப்பார் என்பதை அறிந்திருந்தார்.
And millions of years ago he knew that you would accept Christ.
கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாய் என்பதை அறிந்திருந்தார்.
He put your name in the book of life then.
அவர் உன்னுடைய பெயரை அப்பொழுதே ஜீவ புத்தகத்தில் எழுதி விட்டார்.
That is the main thing that should bring joy to your heart.
இதுதான் பிரதானமாக உன்னுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும்.
Supposing you could cast out a demon.
நீ பிசாசு விரட்ட முடிந்ததென்றால்.
Supposing somebody with a demon is there and you cast out the demon in Jesus name.
இங்க யாரோ ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருக்கான். நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த பிசாசை விரட்டுகிறீர்கள்.
That would encourage you tremendously.
அது உன்னை அதிகமாக உற்சாகப்படுத்தும்.
You say, "Oh, what authority I have."
ஓ, எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது.
What a man of God I am.
நான் எப்படிப்பட்ட தேவ மனிதன்.
See what Jesus said in Luke chapter 10.
லூக்கா 10 அதிகாரத்தில் இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
Some of his disciples came to him in verse 17.
17 வசனத்தில் அவருடைய சீஷர்களில் ஒரு சிலர் இயேசுவிடத்தில் வந்தார்கள்.
Lord, this is amazing. Even the demons are subject to us in your name.
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறதே, வியப்பாய் இருக்கிறது என்று சொன்னார்கள்.
Demons are afraid of the name of Jesus.
இயேசுவினுடைய நாமத்தினாலே பிசாசுகள் பயப்படுகிறது.
But Jesus told them.
இயேசு அவர்களை பார்த்து சொன்னார்.
Verse 20.
20 வசனம்.
Don't rejoice in this.
இதிலே சந்தோஷப்பட வேண்டாம்.
Don't find your joy in your ministry.
உங்களுடைய ஊழியத்திலே சந்தோஷத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம்.
And you cast out demons in Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை விரட்டும் பொழுது.
You brought so many people to Christ.
அல்லது நீங்கள் அநேக மக்களை இயேசுவண்டை கொண்டு வந்த பொழுது.
You prayed for some sick person and he was healed.
ஒரு வியாதியஸ்தனுக்காக ஜெபித்த பொழுது அவனுடைய வியாதி சுகமானது என்பதனாலே.
There is a tendency in us to rejoice in such things.
இப்படிப்பட்ட காரியங்களினாலே நாம் மகிழ்ச்சி அடையும்படியாகவே நாம் இயல்பாக சோதிக்கப்படுகிறோம்.
It's very easy to rejoice when we see God using us to do something.
தேவன் நம்மை ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்தும் பொழுது அதிலே நாம் சந்தோஷிப்பதற்கு ஒரு ஒரு அவா இருக்கிறது.
Maybe you got a good rank in the examination.
பரீட்சையிலே நல்ல ரேங்க் ஒருவேளை வாங்கியிருக்கலாம்.
Good.
நல்லது.
But don't rejoice in that.
ஆனால் அதிலே மகிழ்ச்சியா இருக்க வேண்டாம்.
What should you rejoice in?
எதிலே நீ மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்?
Rejoice verse 20 that your names are written in heaven.
உன்னுடைய பெயர் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படு. இருபதாம் வசனம்.
Very clear command of God.
இது மிகவும் தெளிவான தேவனுடைய கட்டளை.
Never rejoice in what you can do for God.
நீ தேவனுக்காக என்ன செய்ய முடியுமோ அதன் நிமித்தமாக நீ மகிழ்ச்சி கொள்ள வேண்டாம்.
Or what you accomplish in your life.
அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதித்த காரியங்களுக்காக மகிழ்ச்சி அடைய வேண்டாம்.
See, when you rejoice in what you have done in your life.
உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதித்த செய்த காரியங்களுக்காக நீ சந்தோஷமா இருக்கும் பொழுது.
You will also become proud.
நீ பெருமை அடையும் வாய்ப்புண்டு.
And you will look down on others who could not accomplish as much as you.
நீங்கள் சாதித்தது போல சாதிக்காத மக்களை பார்த்து அற்பமா எண்ணுவதற்கு அங்கே நீ சோதிக்கப்படுகிறாய்.
And you will congratulate yourself, what a smart boy you are.
நான் எவ்வளவு மிடுக்கான ஒரு மனிதன் என்று உன்னையே நீ மார்தட்டி பெருமை பாராட்டிக் கொள்கிறாய்.
What a wonderful work I've done for God.
அல்லது தேவனுக்கென்று நான் பிரம்மாண்டமான நல்ல ஒரு கிரியை செய்து விட்டேன் என்று சொல்லி நீ மார்தட்டிக் கொள்ளலாம்.
Very clear command of God. Don't rejoice in your abilities.
உன்னுடைய திறமையிலே சந்தோஷிக்க வேண்டாம் என்பது தேவனுடைய தெளிவான கட்டளை.
Go and ask anybody who has done something for God.
தேவனுக்கென்று ஏதாவது ஒன்றை சாதித்த மனிதரிடத்திலே போய் கேட்டு பாருங்கள்.
Small thing or a big thing.
சிறு காரியமோ பெரு காரியமோ.
Go and ask anybody who has got some ability.
திறமை உள்ளவர்களை போய் பார்த்து கேளுங்கள்.
Whether an ability to organize something.
ஒன்றை ஒழுங்குபடுத்துவதற்குரிய திறமையோ.
Or like to act in a drama like they had this morning.
இந்த நாள் காலையிலே இந்த நடந்த நாடகத்திலே நடிப்பதற்குள்ள திறமையோ.
Or to preach like me.
என்னைப் போல பிரசங்கிப்பதற்குரிய திறமையோ.
Or to sing.
பாடலுக்கு பாடும்படியான திறமையோ.
Musical instrument.
இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய திறமையோ.
Or come first in the class.
அல்லது வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்குவதற்குரிய திறமை.
Came first in the 100 meters race.
அல்லது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலே முதலாவது வந்தது.
You ask anybody in the world who's accomplished something.
ஏதோ ஒன்றை இதுபோல சாதித்த எந்த ஒரு மனிதரையும் கேட்டுப்பார்.
He is tempted to rejoice in that and to be proud of it.
அதிலே மகிழ்ச்சி அடையும்படியாகவும் அதை குறித்து பெருமைப்படும்படியாகவும் சோதிக்கப்படுகிறான்.
And to look down on others who couldn't do what he did.
அவன் செய்த காரியத்தை போல செய்யாதவர்களை பார்க்கும் பொழுது கீழாக பார்க்கிறான், அற்பமாய் எண்ணுகிறான்.
It's a temptation that doesn't come only to you, it comes to everybody.
அது உனக்கு மட்டும் வரக்கூடிய சோதனை இல்லை, இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சோதனை.
But
ஆனால்
Jesus said you must not rejoice in it.
நீ அதிலே மகிழ்ச்சியா இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லி
இருக்கிறார். That means you never rejoice in what you did for God or your accomplishment.
அவருடைய பொருள் என்னவென்றால் நீ தேவனுக்கென்று சாதித்த எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீ சந்தோஷிக்க கூடாது.
But there is something we can rejoice in.
ஆனால் நாம் சந்தோஷிக்க கூடிய ஒரு வேறொரு காரியம் உண்டு.
And that is that God did something for me.
தேவன் எனக்கென்று ஒன்றை செய்தார்.
He wrote my name in heaven.
அவர் பரலோகத்தில் அவருடைய பெயரை எழுதி இருக்கிறார்.
So if you know, I told you, I'm going to tell you how you can always have joy in your life.
எப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷத்தை பெற்றிருக்க முடியும் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
Always have joy in your life, you must think of what God did for you more than what you did for God.
உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதே தேவனுடைய சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டுமானால் நீ தேவனுக்கென்று என்ன செய்தாய் என்பதை காட்டிலும் தேவன் உனக்கு என்ன செய்தார் என்பதை நீ ஞாபகத்தில் வைக்க வேண்டும்.
Very simple thing.
எளிய காரியங்கள்.
Think more about what God has done for you than what you have done for God.
நீ தேவனுக்கு என்ன செய்தாய் என்பதை காட்டிலும் அதிகமாக தேவன் உனக்கு என்ன செய்தார் என்பதையே நீ சிந்தித்துக் கொள்.
Think more about what God has done for you than your natural ability.
உன்னுடைய இயல்பாக இருக்கக்கூடிய திறமைகளையும் தாளந்துகளையும் காட்டிலும் தேவன் உனக்கு என்ன செய்தார் என்பதிலே அதிகமாக கவனம் செலுத்து.
And rejoice that what God did for you he can do for others also.
தேவன் உனக்கு என்ன செய்தாரோ அதையே மற்றவர்களுக்கும் செய்ய முடியும் என்பதினாலே நீ சந்தோஷப்படு.
That is pure joy.
இதுதான் சுத்தமான மகிழ்ச்சி.
There's a lot of impure joy that many believers have.
அநேக விசுவாசிகளுக்கு அசுத்தமான சந்தோஷமும் இருக்கிறது.
Impure joy is when you rejoice in what you can do.
சுத்தமற்ற சந்தோஷம் என்னவென்றால் உனக்காகவே நீ சந்தோஷப்படுவது.
And what you have done.
நீ என்ன சாதித்தாய் அதற்காய் சந்தோஷப்படுவது.
Joy in that but is impure.
அதிலே சந்தோஷம் இருக்கிறது, அது சுத்தமற்ற சந்தோஷம்.
Pure joy is in what God has done for you.
சுத்தமான சந்தோஷம் என்னவென்றால் தேவன் உனக்கு என்ன செய்தார்.
Because when you think about that you are equal with everybody else.
அதை குறித்து நீ சிந்திக்கும் பொழுது மற்றவளோடு கூட நீ உன்னை சமமாய் பார்க்க முடியுகிறது.
If I think about what I have done for God I will think I'm better than all of you because
நான் தேவனுக்கு செய்த காரியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் மற்றவளை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று நான் எண்ணி விடுவேன்.
And I will be proud thinking of you I have done more for God than you.
நான் பெருமை அடைந்து விடுவேன் உங்களை காட்டிலும் நான் அதிகமாய் தேவனுக்கு என்று செய்தபடியாலே.
Or I may have some ability that you don't have.
உனக்கு இல்லாத சில திறமைகள் எனக்கு இருந்திருக்கலாம் இருக்கலாம்.
Rejoice in that.
அதிலே நான் மகிழ்ச்சியா இருப்பேனானால்
impure joy.
அது சுத்தமற்ற மகிழ்ச்சி.
But many Christians have that impure joy.
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சுத்தமற்ற மகிழ்ச்சியை கொண்டிருக்கிறார்கள்.
That's why they cannot rejoice in the Lord always.
ஆகவே தான் அவர்களால் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியவில்லை.
We must cleanse out this impure joy.
இந்த சுத்தமற்ற சந்தோஷத்திலிருந்து நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
And rejoice in what God has done for us.
தேவன் நமக்கு என்ன செய்தாரோ அதிலே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்.
I rejoice God's written my name in the book of life.
தேவன் என்னுடைய பெயரை அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், ஆகவே நான் சந்தோஷமா இருந்தால்
you can also rejoice God's written your name in the book of life.
உன்னுடைய பெயரையும் அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிற அப்படினால நீயும் சந்தோஷமா இருக்க முடியும்.
Then you and I are equal.
நீயும் நானும் இப்பொழுது சமமாகி விட்டோம்.
Even though I was born again 50 years ago and you were born again last week.
50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன், நீயோ போன வாரம் தான் மறுபடியும் பிறந்தாய்.
We are equal.
நாம் சமமா இருக்கிறோம்.
Then we can receive God's grace.
அப்பொழுது நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்.
So that's the first thing.
இதுதான் முதல் காரியம்.
Rejoice that God knew you before the worlds were created.
உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உன்னை அறிந்திருக்கிறார் என்பதனாலே நீ சந்தோஷப்படு.
And then a second thing I want to say is
உனக்கு நான் சொல்ல வேண்டிய இரண்டாவது காரியம்
Psalm
139. சங்கீதம் 139.
We read here
நாம் இங்கே வாசிக்கிறோம்
verse 14.
14th verse.
verse 13 and 14. You formed my inward parts, you made me in my mother's womb. I give thanks to you, for I am fearfully and wonderfully made.
நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உம்முடைய கிரியைகள் அதிசயமானவைகள், அதன் ஆத்மாவுக்கு நன்றாய்.
Verse 17, how precious Lord, your thoughts towards me.
17வது வசனம், தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்.
Do you know God had thoughts about you when you were inside your mother's womb?
உம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நீ இருக்கும் பொழுதே உன்னை குறித்து ஆண்டவர் சில எண்ணங்களை வைத்திருந்தார் என்று உனக்கு தெரியுமா?
See that it says that here.
இங்கே அது சொல்லப்பட்டிருக்கிறது.
That God had thoughts about me when I was in my mother's womb.
என்னுடைய தாயின் கருவிலே நான் இருக்கும் பொழுதே தேவன் என்னை குறித்து ஆலோசனை வைத்திருந்தார், எண்ணங்களை வைத்திருந்தார்.
And about you.
உன்னை குறித்தும் அவர் ஆலோசனை வைத்திருந்தார்.
And it says he wove you in your mother's womb.
உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே அவர் உன்னை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம்.
And he made your body.
உன்னுடைய சரீரத்தை அவர்தான் சிருஷ்டித்தார்.
So if you believe that,
நீ இதை நம்பும் பொழுது,
you must rejoice in the way God has made you.
தேவன் எவ்விதத்திலே உன்னை உண்டாக்கி இருக்கிறாரோ அதிலே நீ மகிழ வேண்டும்.
That's another thing we must rejoice in.
நாம் மகிழக்கூடிய இரண்டாவது காரியம் இதுதான்.
Don't have a complaint against God about how he made you.
தேவன் உன்னை எவ்விதமாக உண்டாக்கினார் என்பதை குறித்து நீ ஒரு புகார் சொல்ல வேண்டாம்.
There are a lot of people who have complaints.
அநேகருக்கு இப்படி குறைகள் இருக்கிறது.
Lord, why did you make me so short?
ஆண்டவர், ஏன் என்னை குள்ளமாக உண்டாக்கினீர்?
Why do you make me so tall?
ஏன் என்னை நெட்டையனாய் உண்டாக்கினீர்?
Why you made me so thin?
ஏன் ஒல்லி குச்சாய் என்னை உண்டாக்கியிருக்கிறீர்?
Why you made me so fat?
என்னை ஏன் குண்டனாய் உண்டாக்கியிருக்கிறீர்?
Why you made me so dark?
ஏன் என்னை கருப்பனாய் உண்டாக்கியிருக்கிறீர்?
Or why you made me so white?
அல்லது ஏன் என்னை வெள்ளையனாய் உண்டாக்கியிருக்கிறீர்?
You think nobody complains to God that they are so white?
சில பேர் வெள்ளையா இருக்கிறபடினாலே புகார் சொல்லுவதில்லை என்று எண்ணுகிறீர்களா?
You go to these European countries, they are so white, they come to India to sit in the sun and become dark.
ஐரோப்பா நாட்டிலே போய் பாருங்கள், அவர்கள் வெள்ளையா இருப்பது பிடிக்கவில்லை, ஆகவே அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து கடற்கரையிலே சூரிய குளியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், கருப்பாய் மாறுவது.
Everybody's got some complaint.
எல்லாருக்கும் ஏதோ ஒரு புகார் இருக்கிறது.
I'm too white, or I'm too dark, or
நான் ரொம்ப வெள்ளையா இருக்கிறேன், நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன்.
Or they got a complaint, why you gave me these type of parents?
அல்லது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பெற்றோர் வைத்திருக்கிறார்கள்?
Or why you allowed me to be born in this small village?
அல்லது ஏன் என்னை இந்த கிராமத்திலே போய் வைத்திருக்கிறீர்?
If you believe that God planned everything about your birth,
உன்னுடைய பிறப்பை குறித்து ஒவ்வொன்றையும் தேவன் முன்னமே தீர்மானித்திருக்கிறார் என்பதை நீ விசுவாசித்தால்,
I've often thought about why God chose Mary to be the mother of Jesus.
மரியாளை ஏன் இயேசுவுக்கு தாயாக இருக்கும்படியாய் தேவன் தேர்ந்தெடுத்தார் என்று அடிக்கடி நான் எண்ணி பார்த்திருக்கிறேன்.
Mary was probably only 18, 19 years old.
மரியாள் ஒருவேளை 18, 19 வயதாக தான் இருந்திருக்கும்.
Imagine, some of you are 18, 19 years old.
உங்களிலே ஒரு சிலர் 18, 19 வயதாக இருக்கிறீர்கள்.
Would God have chosen you if you were living in Israel at that time?
அந்த காலகட்டத்திலே நீ இஸ்ரவேலிலே வாழ்ந்திருந்தால் தேவன் உன்னை தேர்ந்தெடுத்திருந்திருப்பாரா?
Have you girls ever thought, why did God choose this 19-year-old girl to be the mother of Jesus Christ?
19 வயது பெண்ணாய் இருக்கக்கூடிய மரியாளை இயேசுவுக்கு தாயாக எப்படி தேவன் தேர்ந்தெடுத்தார் என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா?
She must have been a very pure, simple girl.
எளிமையான ஒரு சுத்தமான ஒரு பெண்ணாக இருந்திருப்பாள்.
But there was another thing.
இன்னொரு காரணம் உண்டு.
God had planned that Jesus should be born in a cow shed.
தேவன் மாட்டுத் தொழுவத்திலே இயேசு பிறக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர் ஏற்படுத்தி இருந்தார்.
That God planned before the worlds were created.
உலகங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே தேவன் அதை திட்டம் பண்ணி இருக்கிறார்.
When I send Jesus to this earth, he has to be born in a cow shed.
நான் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது அவர் மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறக்க வேண்டும்.
That's why God made sure that all the rooms in Bethlehem were full, that there was no place for Joseph.
ஆகவே தான் பெத்லகேமில் இருக்கக்கூடிய எல்லா அறைகளும் ஏற்கனவே நிரம்பி வழிந்தன, இனிமேலும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு அறையே இல்லை என்பதை தேவன் நிச்சயப்படுத்திக் கொண்டார்.
Now you know, if you are going to some place, it's very easy to book a room in a lodge.
நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகிறீர்கள், அங்கே ஒரு லாட்ஜிலே ஒரு அறையை பதிவு செய்வது மிகவும் எளிது.
If you know 1 week earlier, you can book a room.
ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே தெரிந்தாலே போதும், நீங்கள் அங்கே ஒரு அறையை பதிவு செய்யலாம், முன்பதிவு செய்யலாம்.
If you know 1 year earlier,
ஒரு ஆண்டுக்கு முன்பதாகவே தெரிந்திருந்தால்,
what if you know 100,000 years earlier, do you think it's difficult to book a room in a lodge?
100,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீங்கள் ஒரு ஊருக்கு போக வேண்டும் என்று தெரிந்திருந்தால் அங்கே நீங்கள் அந்த லாட்ஜில் ஒரு அறையை முன்பதிவு செய்வது கடினமா?
நோ,
இல்லை.
God could have done it.
தேவன் அதை செய்திருக்கலாம்.
But he didn't do it.
ஆனால் அவர் அதை செய்யவில்லை.
Because he wanted Jesus to be born in his cow shed.
ஏனென்றால் இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்பியிருந்தார்.
So he said,
அவர் சொன்னார்,
God said,
தேவன் சொன்னார்,
I have to find a girl who will not complain even if she has to give a delivery in a cow shed.
மாட்டுத் தொழுவத்திலே பிரசவம் நேரிட்டாலும் அதை பற்றி குறை சொல்லாத ஒரு பெண்ணை நான் தேடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்.
Who will not complain against her husband saying, "Hey, why you didn't book a room for me over here earlier?"
என்னையா எனக்கு இப்படி பிரசவம் வரும் தெரியும்ல, ஒரு அறையை புக் பண்ணிருக்கலாமே, முன்பதிவு செய்திருக்கலாமே, என்னையா இப்படி என்று சொல்லி தன்னுடைய கணவனை திட்டாத ஒரு பெண்.
What would you do if you had to be born, give birth in a cow shed?
ஒரு மாட்டு தொழுவத்திலே போய் போய் ஒரு பிரசவம் உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால் என்ன நினைப்பீர்கள்?
Would you shout at your husband?
புருஷனை பார்த்து சத்தம் போடுவீர்களா?
God had to find a woman who would accept it.
இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் இருக்கிறாளா என்று தேவன் பார்த்தார்.
That's fine, Lord.
ஆண்டவரே, அது பரவாயில்லை.
If I have to give birth in a cow shed, I'll give birth in a cow shed.
மாட்டு தொழுவத்திலே தான் பிரசவிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டு தொழுவத்திலே நான் பிரசவ குழந்தையை பெற்றெடுக்கிறேன்.
I want to tell you something.
ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
God did not make a mistake when he decided where you should be born.
நீ எங்கே பிறக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தாரே, அப்பொழுது கண்டிப்பாக தேவன் தவறு செய்யவே இல்லை.
Who your parents should be.
உன்னுடைய பெற்றோர் யாராக இருக்க வேண்டும்?
Which village or town you should be born in.
நீ எந்த கிராமத்திலே எந்த பட்டணத்திலே பிறக்க வேண்டும்?
It was all decided before the worlds were created.
இவைகளெல்லாம் உலகங்கள் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது.
And he had a plan for you.
உனக்காக அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
That's why you're sitting here today able to hear this wonderful message.
ஆகவே தான் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டு அருமையான இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறாய்.
If you were born in some other village to some other parents, you may not be here today.
வேற ஒரு கிராமத்திலே பிறந்து வேற ஒரு பெற்றோருக்கு பிறந்திருந்தால் நீ இன்றைக்கு இங்கே இருந்திருக்க மாட்டாய்.
And if you were very fair and good looking, you may be a film actress today and destroying yourself.
நீ மிகவும் அழகான ஒரு பெண்ணாக கவர்ச்சிகரமான ஒரு நபராக இருந்தால் நீ இன்றைக்கு சினிமாவில் நடித்துக் கொண்டிருப்பாய், உன்னை அழித்துக் கொண்டிருந்திருப்பாய், நரகத்துக்கு போயிருந்திருப்பாய். ஆகவே மிகவும் கவர்ச்சிகரமாக உன்னை ஆண்டவர் உண்டாக்கவில்லை. நீங்கள் சினிமாவுக்கு போய் அங்கே ஒரு நடிகையாக மாறாதபடி, மாறி கெட்டுவிடாதபடிக்கு தேவனுடைய கவர்ச்சிகரமாக உண்டாக்கவில்லை.
One day when Jesus comes back, he'll show you the reason why he wanted you to be born in a place to this particular parents.
ஒரு நாளில் இயேசு திரும்ப வரும்பொழுது ஏன் இவ்வித பெற்றோர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட கிராமத்தில் நீ பிறக்க முடியாது தேவன் தீர்மானித்திருப்பதை காண்பிக்க போகிறார்.
But if you can learn to give thanks for that now,
இப்பொழுதே நீ அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்த நீ ஆரம்பிப்பாயானால்,
you can have a lot of joy now.
உனக்கு எவ்வளவோ சந்தோஷம் உண்டாகும்.
So what's the first thing we give thanks to God for?
ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு முதலாவது காரணம் என்ன?
Lord, you chose me before the worlds were created.
ஆண்டவரே, உலகங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே நீர் என்னை தேர்ந்தெடுத்தீர்.
And secondly,
இரண்டாவதாக,
we got to give thanks to God for having exactly decided the parents, the place, the circumstances, the shape, color of my body, everything of my birth.
இரண்டாவது காரியம், நான் பிறக்கும் பொழுதே எந்த பெற்றோருக்கு பிறப்பேன், எந்த கிராமத்திலே பிறப்பேன், என்னுடைய தோளின் நிறம் என்ன, என்னுடைய உடலின் அமைப்பு வாகு என்ன என்பதை எல்லாம் அவர் தீர்மானித்து விட்டார்.
Say, Lord, I have no complaints because now I realize you planned it all.
ஆண்டவரே, நீர்தான் இவைகளை எல்லாம் திட்டம் பண்ணீர் என்று நான் அறிந்திருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறேன், புகாரே இல்லை, குறை சொல்லுதலே இல்லை.
That is rejoicing in the Lord.
இதுதான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது.
And then a third thing.
மூன்றாவது காரியம்,
in Romans 8:28
Romans 8th adhigaram 28th vasanam,
God says,
devan solugirar,
that he will make all the things that happen to us today to work for our good.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப்படுகிற சகல காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு எதுவாகவே மாற்றி விடுவார் என்று பார்க்கிறோம்.
That's the third thing that we can rejoice in.
நாம் சந்தோஷிக்க கூடிய மூன்றாவது காரியம் காரணம் இதுதான்.
That nobody can harm me.
யாருமே எனக்கு தீமை செய்ய முடியாது.
We don't live in fear.
ஆகவே நாம் பயத்திலே வாழ்வதில்லை.
See all this prime minister and all these big ministers, they have to have so many black cat commandos around them with machine guns and all to protect them.
நம்முடைய பிரதம மந்திரி எங்கேயாவது போனால் பார்த்திருக்கிறீர்களா, எப்பொழுது பார்த்தாலும் பின்னே கருப்பு பூனை படை, AK-47 gun, இது போன்ற எத்தனையோ பேர் சுத்தி சுத்தி இப்படி இப்படி ஓடிக்கொண்டு பாதுகாத்துக் கொண்டே இருப்பார்கள்.
Do you know how many angels I have around me to protect me?
என்னை பாதுகாப்பதற்கு எத்தனை தூதர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
And you,
உங்களையும் பாதுகாப்பதற்கு.
And this almighty God is making all the circumstances work for my good.
இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் என்னுடைய நன்மைக்காக மாற்றி விடுகிறார்.
There's a verse in Hebrews chapter 1.
எபிரேயர் 1 அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது.
Good verse for you to know.
நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வசனம்.
It says about the angels in verse 13 and 14.
13 14 வசனங்களிலே தூதர்களைப் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
That all these angels are servants, serving spirits who have been sent out to serve those who are going to get salvation.
ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அந்த தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள்.
These angels are servants for you and me.
உங்களுக்கும் எனக்கும் இந்த தூதர்கள் எல்லாரும் பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடைக்காரர்களாய் இருக்கிறார்கள்.
I know many angels have protected me on the roads when I was riding a scooter.
நான் ஸ்கூட்டர் ஓட்டும் பொழுது சாலைகளிலே எத்தனையோ முறை என்னை தூதர்கள் பாதுகாத்திருக்கிறதை அறிந்திருக்கிறேன்.
They have protected me sometimes when I'm crossing the road.
நான் சில சாலைகளை கடக்கும் பொழுது என்னை தூதர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள்.
And they have protected you also.
உங்களையும் பாதுகாத்திருக்கிறார்கள்.
Not only in these things.
இந்த காரியங்களில் மட்டுமல்ல.
Even when people seek to harm you.
ஜனங்கள் உனக்கு தீமை செய்ய நேரிட்டாலும்.
Romans 8:28 says God makes everything that happens in your life work for your good.
ரோமர் 8:28 நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் நம்முடைய நடக்கிற சகல காரியங்களும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக அவர் நடக்க செய்கிறார்.
Now if everything that happens in your life is working for your good.
உன்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்க கூடிய ஒவ்வொரு சிறு காரியமும் உன்னுடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்றால்
everything.
எல்லாம்.
Then you can give thanks for everything.
அப்படியானால் நீ எல்லாவற்றுக்காகவும் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்.
The Bible says that in Ephesians 5:20.
எபேசியர் 5:20 இலே வேதம் சொல்கிறது.
That we must give thanks for everything.
எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும்.
In everything give thanks.
எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரியுங்கள்.
Always giving thanks for all things.
எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
How can we do that?
அதை நாம் எப்படி செய்ய முடியும்?
Because we know that all those things are working for our good.
அவைகள் எல்லாமே நம்முடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறபடியால்.
Now if we can remember these three things
இந்த மூன்று காரியங்களை மட்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்வோமானால்
we can rejoice in the Lord always
நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும்.
These are three basic things
இவைகள் தான் மூன்று அடிப்படை காரியங்கள்.
Let's repeat them
நாம் மீண்டும் இதை சொல்வோமா?
One
ஒன்று
that God wrote my name in the book of life before anything was created in this universe
எந்த ஒரு காரியமும் இந்த அண்டசராசரத்தில் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுடைய பெயரை ஒரு புத்தகத்தில் எழுதி இருக்கிறார்.
That's the most important thing in life
வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான காரியம் அதுதான்.
That makes me superior in God's eyes to everybody on the face of the earth
இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லாரை காட்டிலும் தேவனுடைய பார்வையிலே என்னை மேன்மையானவனாய் இது மாற்றுகிறது.
And it makes me equal to all other children of God
மற்ற எல்லா தேவனுடைய பிள்ளைகளோடு கூட என்னை அது சமமாய் மாற்றுகிறது.
Not better than any of them
எந்த அவர்களை காட்டிலும் மேன்மையானவனாக அல்ல.
Equal to them
அவர்களுக்கு சமமாக.
I can rejoice and they can rejoice
நான் சந்தோஷிக்க முடியும் அவர்களும் சந்தோஷிக்க முடியும்.
Then secondly
இரண்டாவதாக
we rejoice that God determined all the circumstances of our birth
நம்முடைய பிறப்பின் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் தீர்மானித்திருக்கிறார்.
முன்னமே where we should be born
எங்கே பிறக்க வேண்டும்
to whom we should be born
யாருக்கு நாம் பிறக்க வேண்டும்
what color my body should be
என்னுடைய சரீரம் என்ன நிறத்தில் இருக்க வேண்டும்
how much intelligence I should have
எனக்கு எவ்வளவு புத்திக்கூர்மை அறிவு வேண்டும்
all the details my eyes and my nose and everything
என்னுடைய கண்கள் என்னுடைய மூக்கு எல்லாவற்றையும்
I never complained against God even once when I started losing my hair.
என்னுடைய தலையிலே முடி விழ ஆரம்பித்த உடனே ஒரு முறை கூட நான் தேவனிடத்தில் நான் குறை சொன்னதே இல்லை.
Why?
ஏன் ஆண்டவரே முடி விழுகிறது?
Because Jesus said he has numbered the hairs on my head.
இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய தலையிலே உள்ள மயிர் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்.
That's wonderful.
அது அற்புதமா இருக்கிறது.
He has numbered it then I don't have to waste my time thinking about it.
அவர் அதை குறித்து எண்ணி இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் நான் அதை குறித்து எண்ணி நேரத்தை வீணாக்க வேண்டும்?
Of course you are more good looking if you have hair on your head.
உங்களுடைய தலையிலே நன்றாக முடி இருந்தது என்று சொன்னால் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பீர்கள்.
But for some reason God didn't want me to be so good looking that's all.
ஆனால் ஏதோ சில காரணத்துக்காக நான் அவ்வளவு கவர்ச்சியா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை அவ்வளவுதான்.
So there's some reason why God allows some things in your life.
ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்களை அனுமதிப்பதற்கு கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு.
Some very good reason.
சில நேர்த்தியான காரணங்கள்.
So you can give thanks for it.
ஆகவே அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம்.
All the circumstances of your birth
உன்னுடைய பிறப்பின் எல்லா சூழ்நிலைகளும்
your intelligence your
body அறிவு உன்னுடைய நிறம்
your parents
உன்னுடைய பெற்றோர்
everything you're the place where you were born even if it's a cow shed
நீ பிறக்கக்கூடிய இடம் அதனுடைய கலாச்சாரம் முதற்கொண்டு அவர் தீர்மானித்து இருக்கிறார்.
God has decided even if it's a cow shed that's fine
தேவன் அது மாட்டு தொழுமா இருந்தாலும் அது நல்லதுதான்.
God has decided
தேவன் அதை தீர்மானித்திருக்கிறார்.
நான்
மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய மூன்றாவது காரியம்
everything that's happening to me today good or bad will work for my good
எனக்கு நடக்கக்கூடிய கெட்ட காரியமா இருந்தாலும் நல்ல காரியமா இருந்தாலும் அது என்னுடைய நன்மைக்காகவே நடைபெறுகிறது.
Because my father is almighty
என்னால் என்னுடைய தேவன் சர்வ வல்லமுள்ளவர்.
Now when I have this type of joy
இப்படிப்பட்ட மகிழ்ச்சி எனக்கு இருக்குமே ஆனால்
the devil can never take it away
பிசாசு ஒரு காலம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது.
All that I told you is from scripture
நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலிருந்து சொல்லியிருக்கிறேன்.
These are not just nice thoughts that I'm giving
இவைகளெல்லாம் நான் எனக்காகவே வந்த நல்ல எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கவில்லை.
I showed you scripture for everything.
எல்லாவற்றுக்காகவும் வேதத்திலே உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்தேன்.
When the devil tempts us, we can quote scripture.
பிசாசு நம்மை சோதிக்கும் பொழுது நாமும் இந்த வசனங்களை காண்பித்து அவனை ஜெயிக்க முடியும்.
What did we read in the beginning?
ஆரம்பத்தில் நாம் என்ன வாசித்தோம்?
The joy of the Lord is our strength.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது.
You want to be a warrior for the Lord?
நீ தேவனுக்கென்று போர் வீரனாய் இருக்க வேண்டுமா?
You need to be strong.
நீ பலமுள்ளவனாய் இருக்க வேண்டும்.
And I'll tell you in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் சொல்ல முடியும்.
Many many times.
अनेक சமயங்களிலே
the joy of the Lord has been my strength.
கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலனாய் இருந்திருக்கிறது.
Because I have joy in the Lord, the devil's not been able to knock me down.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தபடினாலே பிசாசு என்னை தட்டி வீழ்த்த முடியவில்லை.
Because I have joy in the Lord, I'm not jealous of somebody else who's better than me.
கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருந்தபடினாலே என்னை காட்டிலும் மேன்மையானவர்களை பார்த்து நான் பொறாமைப்படவில்லை.
Because I have joy in the Lord, I'm not depressed when the circumstances are difficult.
சூழ்நிலைகள் எல்லாம் கடினமா இருக்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தபடினாலே நான் அதிரியப்படவில்லை, சோர்ந்து போகவில்லை.
Even days when I didn't have enough money.
எனக்கு போதுமான பணம் இல்லாத நாட்களிலேயும் கூட.
It's okay. God is in control.
சரி, தேவன் தான் ஆளுகை செய்கிறார்.
When we go through difficult circumstances.
கடினமான சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும் பொழுது.
We are sick.
நாம் வியாதிப்படும் பொழுது
we can rejoice in the Lord.
நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்.
God knows every detail of our life.
ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார்.
And he plans every detail.
நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சிறு சிறு காரியங்களை கூட அவர் திட்டம் பண்ணுகிறார்.
And he makes everything work for our good.
எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்கென்று அவர் மாற்றி விடுகிறார்.
You read that in the story of Joseph.
யோசேப்புடைய சம்பவத்திலே வாசிப்பீர்கள்.
His brothers tried to harm him.
சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்ய எண்ணினார்கள்.
Potiphar's wife tried to harm him.
போத்திபாருடைய மனைவி தீமை செய்ய எண்ணினாள்.
But it all worked for his good.
அவைகள் எல்லாமே அவருடைய நன்மைக்காக மாறிவிட்டது.
Everything that people do will work for your good.
ஜனங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நம்முடைய நன்மைக்காகவே மாறும்.
So why should you not rejoice in the Lord?
ஆகவே ஏன் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க கூடாது?
We're not to rejoice in our circumstances because they keep changing every day.
நம்முடைய சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறபடினாலே நாம் சூழ்நிலைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைய கூடாது.
Because you get a good job and you say, "Oh, I'm going to be happy in this."
நல்ல வேலை கிடைத்தபடினாலே இதிலே நான் சந்தோஷமா இருக்க போகிறேன் என்று சொல்கிறாயா?
Next month you may lose it.
அடுத்த மாதமே அந்த வேலை போய்விடும்.
Then where is your joy?
அப்பொழுது சந்தோஷம் எங்கே?
But you say I'm not going to rejoice in my job, I'm going to rejoice in the Lord.
என்னுடைய வேலையில நான் சந்தோஷப்பட போவதில்லை, தேவனிடத்திலே நான் சந்தோஷப்பட போகிறேன்.
You can't even rejoice in health.
உன்னுடைய ஆரோக்கியத்திலே கூட நீ சந்தோஷமா இருக்க கூடாது.
You may be sick next month.
அடுத்த மாதமே வியாதிப்படலாம்.
No, I'm going to rejoice in the Lord.
ஆகவே கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்க போகிறேன்.
That he will make everything work for my very best.
ஒவ்வொரு காரியத்தையும் என்னுடைய நன்மைக்காக மாற்றி விடுவார்.
So let's remember these three things.
இந்த மூன்று காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம்.
Have a joy that the devil can never take away.
பிசாசினால் எடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நாம் தலைகளை வணங்குவோம்.
Say, Lord, I want to please you in everything in my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும் நான் பிரியப்படுத்த போகிறேன்.
I want to rejoice in you no matter what happens.
என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நானும் உங்களை சந்தோஷமா இருக்க போகிறேன்.
Thank you for writing my name in the book of life.
என்னுடைய பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதினபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே.
Thank you for making me exactly like I am today.
ஆண்டவரே, இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல என்னை சிருஷ்டித்தபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே.
Thank you for giving me the parents you gave me.
ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த பெற்றோர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
Thank you for the measure of intelligence you gave me.
எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு கூர்மைக்காக ஆண்டவரே, கொடுத்திருக்கக்கூடிய அறிவுக்காக உமக்கு நன்றி.
Thank you that I am not like other people.
மற்ற ஜனங்களைப் போல நான் இல்லை, ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I am special in your eyes.
உம்முடைய கண்களிலே நான் விசேஷித்தவன்.
Thank you also for making everything in my life work for my good.
என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சம்பவத்தையும் என்னுடைய நன்மைக்காகவே நீ மாற்றிக் கொண்டிருக்கிறபடினால் நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.
Lord, from today I'm going to rejoice.
இன்றிலிருந்து ஆண்டவரே, நான் உமக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன்.
All the time.
எல்லா நேரங்களிலேயும்.
In you.
உமக்குள்ளாக.
Amen.
Amen.